வணக்கம் பருணித்தன், வணக்கம் காருணியகன்.
வணக்கம்.
முதலாவதாக உங்கள் இருவருக்கும் SBS தமிழ் ஒலிபரப்பு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
மனமார்ந்த நன்றிகள்.
நன்றிகள்.
பருணித்தன், உங்களோடு நான் ஆரம்பிக்கின்றேன். நீங்கள் சிட்னியில் HSC தெரிவில் மாநிலத்தில் முதலாவதாக வந்திருக்கிறீர்கள். இந்த அறிவிப்பு வெளிவந்த பொழுது உங்களோட மனநிலை எப்படி இருந்தது?
என்னோட வயசில் அந்த பாடசாலை கனவுன்னு சொல்லுவாங்க, மாநிலத்தில் முதலாவதாக வாரது, இல்லாட்டி பரீட்சையில் மிக மிக அதிக புள்ளிகள் எடுக்கிறது, அதெல்லாம் இந்த அறிவிப்பு வந்தோடனே அந்த குதிச்சு பறக்கிறது மாதிரி இருந்துச்சு.
காருணியகன், உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க.
எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றா இப்படி 10ஆம் வகுப்பில் படித்து கொண்டு வரும் பொழுது இது வந்து எனது எதிர்காலத்துக்கு உதவக்கூடியதாக இருப்பது, அதால் இது நல்ல ஒரு புள்ளி என்றபடி எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது.
தமிழை வந்து ஒரு பாடமாக HSC-ல, அதாவது VCE-ல, இல்லை சிட்னியில் வந்து HSC-ல நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் எப்படி உங்களுக்கு தோன்றியது? முதலாவதாக காருணியகன், நீங்கள் சொல்லுங்களேன்.
தமிழங்கள் தாய்மொழி, அதோட ஆஸ்திரேலியாவில் பல் இன பல் கலாச்சார மொழி இருக்கிறபடியால் நாங்கள் தமிழர் என்ற அடையாளத்தை பேணக்கூடியதாக இருக்கிறது, அதனால் தமிழை கற்பது மிக முக்கியம் என்று நான் நம்புகிறேன்.
இப்போ தமிழை ஒரு பாடமாக HSC-ல நீங்கள் எடுத்து செய்யும் பொழுது, இந்த அளவிற்கு நீங்கள் மதிப்பெண் எடுத்திருக்கும் பொழுது, பருணித்தன், இது உங்களுடைய HSC அதாவது இயர் 12-ல எந்த அளவுக்கு அது உதவி செய்யும் நீங்கள் நினைக்கிறீங்க?
மிக மிக உதவி செய்யும் நினைக்கிறேன். முதலாவது ஏற்கனவே என்ன கூறியிருந்தாங்க, இது வந்து ஒரு முக்கிய பாடம் என்னடா, இப்ப மாநிலத்துல முதலாவது 99 அது நேராக அளவெடுக்கப்படும். அதோட எல்லாரும் இப்ப வாழ்த்தேக்க ஒரு ஆசை உண்டு வருது, அட தமிழ்ல எடுத்ததுக்கே இப்படி இண்டா, இன்னும் ஒரு 2 பாடத்துல எடுத்தா இதை விட சிறப்பாக இருக்கும்ன்ற ஆசை வந்திருக்கு.
காருணியகன், நீங்கள் சொல்லுங்கள், அதாவது நீங்கள் எப்படி தயாரானீர்கள்? இந்த தமிழ் பாடத்திற்கான கற்பித்தல் படித்தல் எப்படி நடந்தது?
ஈழத்தமிழ் சங்கம் நடத்தி வந்த தமிழ் பாடசாலைக்கு நான் சிறு வயதில் இருந்தே சென்று வந்தேன். குறிப்பாக 1ஆம் வகுப்பில் இருந்துதான் நான் தமிழ் பாடசாலைக்கு சென்றேன். அங்கு ஆசிரியர்கள் தரும் வீட்டு வேலைகள் போன்றவற்றை நான் விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தேன். தெரியாத சொற்களை நான் அவர்களிடம் தயங்காமல் கேட்டு அல்லது அகராதிகளை பாவிக்க பழகி கொண்டேன். பரீட்சைக்கு சில மாதங்களுக்கு முன் நான் ஈழத்தமிழ் சங்கத்தின் VCE பொறுப்பாளர் திரு பரமநாதன் அவர்கள் நடத்தி வந்த பரீட்சை பயிற்சிகளுக்கு நான் சென்றேன். அதன் ஊடாக நான் பலவற்றை கற்றுக்கொண்டேன். இவற்றை விட பொன்னியின் செல்வன் போன்ற புத்தகங்களை நான் எனது குடும்பத்தோடு, முக்கியமாக எனது அப்பாவோடு வாசித்து எனது தமிழ் அறிவை வளர்த்து கொண்டேன். இந்த புள்ளிகள் அனைத்து எனக்கு உதவி செய்தவர்களுக்கு தான் கூட சென்று செல்லும் என்று நான் நம்புகிறேன்.
பருணித்தன், நீங்கள் சொல்லுங்கள், அதாவது உங்களுடைய பாடசாலை பற்றி, உங்களுடைய கற்பித்த ஆசிரியர் பற்றி, அவர்கள் எப்படி உங்களுக்கு உதவி செய்தார்கள்?
என்னுடைய பாடசாலை பற்றி கூற வேண்டுமென்றால், நான் மவுண்ட் ரூட் தமிழ் பாடசாலையில் தான் கல்வி கற்றேன். இதுவரை அங்கு ஒரே ஒருவர் தான் இதுவரை எடுத்திருக்கின்றார், நான் தான் 2வது நபர் என்று நினைக்கின்றேன். அப்போ நான் போன வருஷம் தான் நான் தமிழ் பாடசாலையில் சேர்ந்தேன். அங்கே இருந்தவர்கள், சங்கத்தவர்கள், அங்கே சுற்றி இருக்க பெற்றோர்கள் அனைவரும் மிகவும் அரவணைப்பாக பார்த்து கொண்டாங்க. இப்போ அங்கே அத்தனை தொகையான ஆட்கள் இல்லை, ஆனால் அதெல்லாம் இப்போ அனைவரும் என்ன செல்ல பிள்ளை மாதிரி பார்த்து கொண்டாங்க. உதாரணத்துக்கு கொஞ்சம் பேர்கள் சொல்லணும்டா, குமணன் அண்ணன், பால அண்ணன், சங்கர் அண்ணன், யாழினி அக்கா, இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து மிகவும் அன்பாக பார்த்து கொண்டாங்க. அடுத்தங்கட ஆசிரியரை பற்றி சொல்லணும்னா, நான் முதல் சொன்ன மாதிரி இப்படி வகுப்பில் நான் தான் செல்ல பிள்ளை, தன்னை சொந்த மகன் மாதிரி பார்த்து கொள்ளுவா. இதை விட முக்கியமாக உதவி செஞ்சவங்கன்னா இந்த அப்பாவையும் அம்மாவையும் சொல்லணும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக உதவி செஞ்சவங்க, அவங்க அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றேன் இந்த தருணத்தில்.
தமிழ் பாடத்திற்கான தயாரிப்பு வேலைகள் நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் எதிர்நோக்கிய சவால்கள், காருணிகன், நீங்கள் சொல்லுங்கள்.
எழுத்து பரீட்சையில் தயார் செய்யும் வேலைகளில் கேட்ட கேள்விகளுக்கு மட்டும் உரிய நேரத்தில் எப்படி பதில் சொல்வது என்று எனக்கு தெரியாமல் இருந்தது. அதற்கு நான் பல பயிற்சிகள் எடுத்துக்கொண்டேன். அத்துடன் வாசித்தல் பகுதிகளில் சில கடினமான சொற்கள் எனக்கு தெரியாமல் இருந்தது. அதற்கு தமிழ் அகராதிகளை மிகவும் விரைவாக பாவிப்பதற்கு நான் கற்றுக்கொண்டேன். வாய்மொழி தொடர்பாடலில் பார்க்கும் பொழுது அவர்கள் உடனே கேட்கின்ற கேள்விகளை எப்படி நாங்கள் சரியான பதிலை கூற வேண்டும் என்று தெரியாமல் இருந்தது. அதற்கு நான் பலர் மக்களுடன் தொடர்பு கொண்டு அதற்கு நான் பல பயிற்சிகளை எடுத்துக்கொண்டேன்.
பருணித்தன், நீங்கள் சொல்லுங்கள், அதாவது உங்களுக்கு எது சவாலாக இருந்தது?
வாய்மொழி தொடர்பாடலை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் எடுத்த தலைப்பு பாரதியார் கண்ட நடிப்பு சுதேசிகள். அப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் ஆழமான தலைப்பு, அதை பற்றி கொஞ்சம் நிறைய விடயம் தெரிஞ்சிருக்க மிக மிக அவசியம். அந்த அந்த தலைப்பை பற்றின விடயங்கள் மட்டும் இல்லாமல் வேறு வேறு விடயங்களை பற்றி கம்பராமாயணம் பற்றி புலவர் கீரன் அவற்றை உரையில கேட்டேன். அதுக்கு அப்புறம் இப்போ கம்பன் விழா அப்படி எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு விழாக்கள் எல்லாம் நடத்தினவங்க அதுக்கெல்லாம் போய் அதிலிருந்தும் இந்த அறிவை பெற்றுக்கொண்டேன். அதுக்கு பிறகு எழுத்து பரீட்சைக்கு முதல் என்ன பிரச்சனைனா எனக்கு எழுதுறது நான் மிக மிக மெதுவாகத்தான் எழுதுவேன். அப்போ அதுக்கு பிறகு அதை வேகமாக எழுதுறதுக்காக கொஞ்ச நாள் தமிழ்லேயே இருந்தேன்.
காருணியக்கன், விசிஇ பரீட்சை, மெல்பர்னில் விசிஇ பரீட்சையில் தமிழை எடுக்க விரும்புபவர்களுக்கு நீங்கள் வந்து என்ன அறிவுரை சொல்லுவீர்கள்?
விசிஇ தமிழ் பாடசாலைகளில் சிறந்த புள்ளிகள் பெறுவதற்கு மிகவும் சிறந்த மொழித்திறனோ அல்லது பேச்சு திறனோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தோடு அண்மையில் தமிழ் பேசுகின்ற நாடு இலங்கை அல்லது இந்தியாவிலிருந்தும் வந்திருக்க கட்டாயமாக தேவையில்லை. விடாமுயற்சியும் சிறந்த பரீட்சை யுக்தியும் எமக்கு இருந்தாவை காணும்.
பருணித்தன், HSC தமிழ் பாடத்திற்கான பரீட்சை முறைகள் பற்றி சொல்லுங்கள்.
இரண்டு பாகமாக பேசியிருக்கோம். ஒன்று, முதலாவதாக நடக்கின்றது மொழி தொடர்பாடல். இதில் மதிப்பீட்டாளர் வந்து ஒரு 15 நிமிடம் எங்களிடம் கேள்வி கேட்பார். இது நாங்கள் ஒரு ஆராய்ச்சி கற்று மாதிரி ஒன்றை பற்றி செஞ்சிருக்கணும், அதில் நாங்கள் எவ்வளவு ஆராய்ச்சி செய்திருக்கின்றோம், எங்கள் தமிழ் அறிவு இரண்டையும் அவர் சோதிப்பார். மற்றைய பகுதி வந்து இப்படி எங்களை பற்றி கேட்பார். இப்போ உங்களுடைய விருப்பம் என்ன, நீங்கள் பெரிய ஆளாகி என்ன ஆக விரும்புகின்றீர்கள், உங்களுடைய பொழுதுபோக்கை பற்றி கூறுங்கள்னு கேள்வி கேட்பார். இது வந்து மொழி தொடர்பாடல். அதுக்கு பிறகு அது ரெண்டு 2 மாதங்கள் கழித்து எழுத்து பயிற்சி நடக்கும். எழுத்து பயிற்சி சொல்லணும்னா 3 பாகமாக பிரிச்சிருப்பாங்க. முதலாவது கேட்டல், அடுத்து வாசித்து அதுக்கு பதிலளித்தல், அடுத்து தமிழில் எழுதுதல். இந்த 3 இப்படி பிரிச்சிருக்கிறதால எங்களோட மொழித்திறனை வடிவா விருத்தி அடைகிறதுக்கு இது உதவி செய்யும்.
காருணியகன், நீங்க உங்களுடைய பின்னணி சொல்லுங்களேன்.
நான் 2007 நான் ஆஸ்திரேலியாவுக்கு இலங்கையில் இருந்து வந்தேன். அப்பொழுது நான் 1வகுப்பு. விக்டோரியாவில் இருக்கின்ற ஈழத்தமிழ் பாடசாலையில் 1வகுப்பில் இருந்தே நான் தமிழை படித்து கொண்டு வருகிறேன். அப்படி படித்து கொண்டு வரும் பொழுதுதான் நான் தமிழ் மீது கூட ஆர்வம் வந்தது. தோறு நான் எனது எதிர்காலத்துக்கு தமிழ் உதவி செய்யும் என்று எண்ணத்தோடு தான் நான் தமிழை ஒரு பாடமாக எடுத்தேன்.
பருணித்தன், உங்களுடைய பின்னணியை சொல்லுங்கள்.
நான் வந்து இலங்கையில் தரம் 8 பிரதானமாக ஆங்கிலம் சார்ந்த கல்வி கற்றுக்கொண்டிருந்தேன்.
அப்படி என்றால் நீங்கள் படித்தது வந்து இங்கிலீஷ் மீடியம், அதில் வந்து நீங்கள் தமிழை ஒரு பாடமாக படித்தீர்கள், அப்படியா?
ஆம், அப்படித்தான் கூற வேண்டும். அங்கு அனைத்து பாடங்களும் ஆங்கிலத்தில் இருக்கும், ஆக தமிழ் மட்டும் தமிழில் இருக்கும். இது மாத்திரமன்றி அவ்வப்பொழுது ஆசிரியர்கள் வந்து கூறுவார்கள், தமிழில் கதைத்தால் நாள் முழுவதும் முட்டுக்காலில் விடுவேன் என்று. அதன் பின்னர் அப்பா 2000 இங்கு வந்து விட்டார். 2013 எங்களையும் வரக்கூறி சொல்லியிருந்தார். அதுக்கு அப்புறம் நாங்கள் இங்கே வந்தோடனே நேராகவே ஆங்கில பாடசாலையை போக சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்போ அப்பா ஆங்கில பாடசாலைக்கு போய் முதல் வாரம் தமிழ் பாடசாலையில் கொண்டு போய் விட்டார்.
HSC நீங்கள் எழுதக்கூடிய ஒரு பாடத்தை ஏன் நீங்கள் வந்து 2 முன்னதாகவே 10 செய்ய வேண்டும்? ஏன் இதை நாங்கள் 12 செய்யலாம் தானே, எதற்காக இப்படி அவசரப்பட வேண்டும்? காருணியன், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
இது வந்து எமது 8 இப்பொழுது இருந்து ஒரு பாடமாக கருதப்படக்கூடியதாக இருக்கிறது. அதால் நாங்கள் மற்ற பாடங்கள் எடுக்கும் பொழுது அது நமக்கு இவற்றை தமிழையும் ஒரு பாடமாக படித்து கொண்டிருக்கும் பொழுது அது நமக்கு மிகவும் கடினமாக இருக்கும். அதனால் நாங்கள் இப்பொழுதே ஒரு தமிழை ஒரு பாடமாக எடுத்தால் அது மற்ற பாடங்கள் படிப்பதற்கு அதிக நேரத்தை நமக்கு தருகிறது.
இதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா பருணித்தன்?
கூறியதை நான் ஒத்துக்கொள்கின்றேன் என்றால் 12 எடுக்க வேண்டிய பரீட்சை ஒன்றை இப்பயே எடுத்து அதன் அனுபவம் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நினைச்சேன். அது மற்றைய பாடங்களை படிக்கிறதுக்கு உற்சாகப்படுத்தும் நினைத்தேன்.
உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் சொல்லுங்கள் பருணித்தன்.
நான் வந்து எதிர்காலத்தில் வைத்தியர் ஆகணும்னு விரும்புகிறேன். அதிலையும் குறிப்பாக இதயம் சார்ந்த நிபுணராக ஆகணும்னு நினைக்கின்றேன். அதோட இப்போ நான் படித்து முடித்ததால் இப்போ வருங்காலத்தில் வைத்திய துறையிலேயே இருக்கட்டும் இல்லாட்டி வேறு துறைகளிலே இருக்கட்டும், தமிழை உடன் மறக்காது அதை இன்னும் அப்படியே கொண்டு போய் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு சேவை செய்யவும் உதவிகள் புரியவும் இது மிகவும் உதவியாக இருக்கும்னு எண்ணுறேன்.
காருணியகன், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன?
நானும் எதிர்காலத்தில் ஒரு வைத்தியராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தோடு எனது தமிழ் பாடசாலை எனக்கு இந்த மொழி மிகவும் சிறப்பாக கற்று தந்திருக்கிறது. அதற்கு நான் அங்கு சென்று எதிர்காலத்தில் வருகின்ற மாணவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்.
மீண்டும் உங்கள் இருவருக்கும் கருணியகன் பருணித்தன் உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.
நன்றி வணக்கம்.
நன்றி வணக்கம்.